إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وأصحابه أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم إن أولها يفريتين பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இந்த வையகத்திற்கு வழிகாட்டிகளாக வந்துவிட்ட ரசூல்மார்கள் நபிமார்களிலே இறுதியாகவும் உலகத்திற்கே அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் வந்துவிட்ட நம்முடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கிளையார்கள் தோழர்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இறை இல்லமா மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளை அழகிய முறையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முற்றுமுழுதாக தவிந்து நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன். பேரன்புமிக்க கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்திலே மனித சமுதாயத்தை உயர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, சங்கையானவர்களாக படைத்து அவர்களுடைய கண்ணியமும் கௌரவமும் மரியாதையும் மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே ரப்புல் இஸ்ஸத் எந்தெந்த கட்டளைகளை விதித்திருக்கின்றானோ அவைகள் நம் மீது சுமத்தப்பட்ட சுமை அல்ல, மாற்றமாக நமக்கு இருலோகத்திலும் இந்த உலகத்திலும் மறுஉலகிலும் கண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் வரக்கத்துகளையும் பாதுகாப்பையும் தரக்கூடியதாக இருக்கும். நாம் மொமின்கள் நம்முடைய மறுமையுடைய வாழ்வு நிச்சயம், நாம் மரணத்திற்கு பின்னால் நமக்கென்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பியிருக்கின்றோம். எனவே உலகத்தினுடைய தேவையை விட நமக்கு மிக அதிகமான தேவை மௌத்துக்கு பின்னால் உள்ள தேவை. இந்த உலகத்தில் யாரும் உதவி செய்வார்கள் எதுவும் இல்லை என்றால், உதவி செய்வதற்கு மனிதர்கள் ஒத்தாசை புரியக்கூடியவர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா கயாமத்தில மௌத்துக்கு பின்னால நமக்கு உதவி செய்யக்கூடிய யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஆனா அல்லாஹ் சில அமல்களை நமக்கு உதவி செய்யக்கூடியதாக, சில நிலைமைகளை நமக்கு உதவி செய்யக்கூடியதாக வாக்கி வச்சுக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே கடமையாக்கிய கடமைகள்ல மிகவும் அவசியமானதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மௌத்துடைய நம்முடைய இறுதி கட்டத்தை அடையும் வரை செய்யக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய ஏவல் இருக்குமாக இருந்தால் அது தொழுகையாக இருக்குது. இஸ்லாத்தில தொழுகைக்கு இடம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுத்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னாங்க, தொழுகை இஸ்லாத்தில ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தலை அவசியமாக இருக்குதோ இந்த நிலைமையில தான் தொழுகை இருக்குது. தலை இல்லாட்டி அவருடைய முகவரி இல்ல, அட்ரஸ் இல்ல, யாரென்று கண்டுபிடிக்க முடியாது. இதே போல மனிதன் தொழுகை இல்லை என்றால் அவனுக்கு வேறெந்த அமல் செஞ்சும் சரி வராது. எந்த அளவுக்கு உலமாக்கள் கடுமையாக கூறுகிறார்கள் என்றால், ஒருவன் ரமலானுடைய நோன்பு வருவது நோன்புல மட்டும்தான் தொழுகையும், நோன்புல மட்டும்தான் நோன்பு பிடிக்கிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, தொழுகிறாரு.
இவருடைய தொழுகையும் நோன்பும் கபூலியத் ஆகுமா இல்லையான்றது பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன் வாழ்க்கையில தொழுகை இல்லை? சில பேர் அஞ்சு நேரமும் அஞ்சு நாட்களும் தொழுகை இல்ல, ஜுமாவுக்கு மட்டும் வாராரு, சமூகம் அளிக்கிறார், இவரை பற்றி யோசிக்க வேண்டிய. சில பேர் வருடம் பூராவும் ரெண்டு பெருநாள் தான் மஸ்ஜிதை காண்கின்றார்கள், தொழுகையை நாடுகின்றார்கள், மற்ற வேலையெல்லாம் பாழாக்குகிறார்கள், இவரை பற்றியும் யோசிக்கும். எனவே சகோதரர்களே, எல்லா அமலுக்கும் நிபந்தனை இருக்கிறது. ஹஜ்ஜு செய்யறா செல்வந்தனாக இருக்கணும், ஹஜ்ஜுக்குரிய வசதி இருக்கணும், ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் அதுக்கும் நிபந்தனை இருக்கிறது, நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் அதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கிற தொழுகை இருக்கிறது. இது பருவ வயசை அடைந்தால் எந்த அளவுக்கு 7 வயசு முதல் தங்களுடைய பெற்றோருக்கு கடமை தன்னுடைய குழந்தைகளுக்கு தொழுமாறு ஏவ வேண்டும். 7 வயசு இஸ்லாத்தில் எதுக்கும் அடிக்க சொல்ல, 7 வயசையும் தாண்டி 8வது வயசிலையும் ஏவிக்கொண்டிருங்க, 9வது வயசிலும் ஏவிக்கொண்டிருங்க, தொழுமாறு சொல்லிக் கொண்டிருங்கள். 10வது வயதை அடைந்து தொழவில்லையா, தொழாத காரணத்தினால் அடித்து தொலைவீங்கள். அடிக்கிறோம், கடை போட்டி அடிப்போம், தூங்காட்டி அடிப்போம், சாப்பிடாடி அடிக்கிறோம், நானாமைக்குள்ள அடிச்சுக்கொள் தான் பிரச்சனை அடிக்கிறோம். தொழுகைக்கு யாராவது அடிச்சு தொலை சொல்லோமா? மிச்சம் அரிதாகத்தானே. எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையினுடைய அகமியத்து எந்த அளவுக்கு மிக அவசியம் என்பதை வலியுறுத்தும் போது சொன்ன விடயம், 7 வயசிலிருந்து ஏவோனும், நாம் அந்த 7 வயசில இருந்து ஏவி 10 வயசாகிட்டால் அடிச்சு தொழுவிக்கும். அதுதான் இந்த மக்தப் சிஸ்டம் இன்றைக்கு நம்ம நாடளாவிய ரீதியில மஸ்ஜிதுகள்ல போடப்பட்டு. இன்றைக்கு தைரியமாக சொல்லலாம், இன்றைக்கு இந்த ஜமாத்துக்கு கலந்து கொள்ள ஜுமாவுக்கு வந்திருக்கிறவர்கள் தொழுகையினுடைய பரந்துகள் சருத்துகளை சுண்ணத்தை பிரித்து அறியாத அளவுக்கு இன்று நம்முடைய குழந்தைகள் பரந்து அது சுண்ணத்தி அது என்பதை அந்த சிறிய வயசில் 5 வயசிலிருந்து படிக்கிறான். 5 வயசு ஏன் அது பரந்து படிக்கணும், பரந்து படிச்சே ஆகணும். நாம் இன்றைக்கு எத்தனை பேர் வயதுபம் அடைந்திருக்கிறோம், தொழியா சரியான முறையில தொழ தெரியாது, சரியான தொழுகையுடைய பருந்துகள் தெரியாது. ஏன் சொல்றோம் என்றால், யாரையும் குத்தம் குறை காண்பதற்கல்ல, நம்முடைய நிலைமைகள் அப்படி இருந்து விட்டது. எனவே சகோதரர்களே, இந்த தொழுகை இருக்கிறது அந்த அளவுக்கு பரவலான ஒரு விஷயம், மிக அவசியமான ஒரு விஷயம். எங்களுடைய தலையை வெட்டினா உயிரே வைத்திடும், கைய காலை வெட்டினா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போகலும், தலை இல்லாட்டி வாழ முடியாது. ஏனே அமல் இல்லாட்டி வாழ்ந்துடலாம், தொழுகை இல்லண்டா வாழ்ந்தே வேல இல்ல, அட்ரஸே இல்ல, அது மட்டுமல்ல, கயாமத்தில் நாங்க மௌத்தாகி அடக்கப்பட்டு முதலாவது கேள்வியே தொழுகை பத்தி, அவ்வளுமா யுஹாஸபு பிஹில் அபது யௌமல் கயாமா அஸ்ஸலா, முதலாவது அல்லாஹ் கேட்கிற கேள்வி தொழுகை பத்தி தான். தொழுகிற யாருடைய தொழுகை சீராக இருக்குதோ இவருடைய ஏனைய அமல்களும் சீராக இருக்கும். இவருடைய தொழுகை யாருடைய தொழுகை சீரில்லையோ அவருடைய எல்லா செயற்பாடுகளும் அவருடைய எல்லா அமல்களும் சீர்கட்டதாகத்தான் இருக்கும். சீர்கட்டதான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பு இஸ்ஸத் சொல்லும் போது, குலிகல் இன்சானு தஈஃபா மனிதர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார். அவனுக்கு ஏதாவது தீங்குகள், மனக்கவலைகள், கஷ்டங்கள் வந்துட்டா பதட்டம் எல்லாத்தையும் சொல்லி தெரியுது. யார்கிட்ட சொல்லணும்? ரப்பிடத்தில் சொல்லணும், சொல்ல தெரியாது. எங்கெங்கயோ போய் கேட்கிறேன், எங்கெங்கயோ போறேன், நாங்க யார்கிட்ட என்னென்னமோலாம் கேட்கிறோம், ரப்பிட்ட கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஒரு நாள் உட்கார்ந்து ரப்பிட்ட கேட்போம், அது கேட்கவும் தெரியாது, கேட்டும் பழகம் இல்லை. இன்றைக்கு மிச்சம் உம்மத் ரப்பிட்ட கேட்பதை விட்டும் தூரமாக்கப்பட்டு சாதனங்கள் வந்து இந்த போன் என்றது வந்து இது அன்றைக்கு ஒரு ஆலிம் சொல்லும் போது ஒரு சிலையை போல ஆகிட்டு சிலையை போல எந்த நேரம் பார்த்தா அலக்கிண்டிட்டு தான் ஐயான், ரோட்ல போயில அலக்கிண்டிட்டு ஐயான், வாகனம் ஓட்டக்கூடிய அலக்கிண்டிட்டு தான் ஐயான், சாப்பிடக்கூடிய அலக்கிண்டிட்டு தான் ஐயான், வீட்டுக்கு போய் மனைவி மக்களோட சந்தோஷமா கழிக்கிற நேரம் அலக்கிண்டிட்டு தான் ஐயான், குரான் திலாவத்துடைய நேரம் திக்ருக்கு இல்ல, குரான் திலாவத்துக்கு இல்ல, ரப்போட முனாஜாத் செய்வதற்கு டைம் இல்ல, ஆனா போன கிண்டி கிண்டி முழு உலகத்தில் உள்ள முசீபத்தையும் பார்க்கட்டே நெறியும். எவ்வளவு பேர் தொழுக பாலாகி போட்டி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாரியில் ஒரு பாப் தலையங்கம் என்ன சொல்றான், எதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அல்லாவுடைய சிந்தனை விட்டும் பாலாக்குதோ இதெல்லாம் பாத்தில், இது அல்லாட கோபத்தை சம்பாதிச்சுட்டது, இது அல்லாட கோபத்தை சம்பாதிச்சு. எனவே சகோதரர்களே, தொழுகை இருக்கவே மனிதன் ஒரு சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது பதட்டம் வராது, அல்லாடத்துல கையேந்துவான். ஏன் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்தது குர்ஆன்ல இன்னொரு இடத்தை சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு இஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல பொறுமையாக பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்து, பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. அந்த ஆயத்தில் தொடர்ல ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், இது ஒரு துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக கையேந்தி தொழுகையின் பக்கம் மீளுவது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய குஷு உள்ளவர்களுக்கு தான் லேசாக இருக்கும், மற்றவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும், மிக கஷ்டமாக இருக்கும். எனவே தொழுக உள்ள மனிதன் தன்னுடைய நிலைமைகள் வரும்போது அல்லாஹ்விடத்தில் கையேந்துவான், பதறமாட்டான். பொறுமை என்பதை நல்லா படிச்சு கொள்ளும். பொறுமை என்று சொன்னா அஸ்ஸபரு இந்த சதபத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்பத்திலே வரும். பிரச்சனை எல்லாம் வந்து நாங்க எங்கட கஷ்டம் எல்லாம் காட்டி போட்டு எங்களுக்கு ஏலாம போற கட்டத்துல நான் பொறுமையாய்க்கிறேன், அந்தது பொறுமை அல்ல. மாற்றமாக எப்ப அது உண்டாகுதோ, பிரச்சனை உண்டாகுதோ, ஆரம்ப கட்டம் முதல் மிக பொறுமையை கையாள்வது, இது மாதிரிதான் பொறுமை. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மல்யுத்த வீரன், ஒருவனை வீழ்த்துவது வீரம் அல்ல, மாற்றமாக கோபங்கள் வரும்போது பொறுமையா கையாள்வது, அதுதான் அந்த ஒரு மனிதனுடைய வீரத்தை காட்டக்கூடிய செயல். இன்னும் சொன்னார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, குர்ஆன் தொடர்ந்து சொல்லுது, வஇதா மத்தல் கைரு மனுஆ, தனக்கு ஏதாவது நலவுகள் வந்தா இதை மற்றவனுக்கு கொடுக்கறதில்ல, கஞ்சத்தனம் செய்யல, தனக்கு மட்டும், மற்ற யாரும் அனுபவிக்க கூடாது, நான் மட்டும்தான் அனுபவிக்கணும், சுயநலம். இந்த ரெண்டும் மனிதனுக்கு இருக்குது, கஷ்டம் துன்பம் வந்தா பதறது, நலவுகள் வந்தா தான் மட்டும் அனுபவிக்கிறது, மற்ற யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆனா இந்த ரெண்டு தன்மையும் மனிதன்ல படைக்கப்பட்டிருக்குது, சில பேரை தவிர. யாரு? அவர்கள் தான் தொழுகையாளிகள். தொழுகையாளிகள் இந்த ரெண்டையும் விட்டும் பாதுகாக்கப்பட்டிருப்பான், சரியான முறையில் சொல்லக்கூடியவன், ரெண்டையும் விட்டு பாதுகாக்கப்படுவான். இன்னொரு சூராவில், இன்னொரு குர்ஆனுடைய ஆயத்தில், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்தின் காஷிஊன், எப்படிப்பட்ட முஃமின்கள், அவர்கள் தொழுகையில இஹ்லாஸோட குஷூவோட ஹுதுவோட அல்லாஹ்வை பயந்து தொழக்கூடிய முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார். அந்த தொழுகை உள்ளவங்க அவர்களுடைய பண்பாடுகள், எங்கட தொழுகை குஷூ உள்ளதாக இருக்குது, ஹுது உள்ளதாக இருக்குது, அல்லாஹ்வுக்கு என்று அச்சத்தோட தொழக்கூடிய தொழுகை பக்குவமான தொழுகையாக இருந்தால் அதற்குரிய அடையாளத்தையும் அந்த தொடர் ஆயத்தில் அல்லாஹ் ரப்பிடத்த சொல்கிறார். தேவையில்லாத விஷயத்துல தலைய போட மாட்டான், பிரச்சனைக்குரிய விஷயம், துனியாக்கராக்கு பிரயோசனம் இல்ல, இவனை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வான், தன்னுடைய நாவு, தன்னுடைய கண், தன்னுடைய கரம், இதை பாதுவாகும். ஃபாயிலூன், செல்வந்தராக இருக்கிறாங்க, நலவுகள் அல்லாஹ் தந்திருக்கிறான், உலகுடைய ஞாபத்துகளை தந்திருக்கிறான், இதுல கஞ்சத்தனம் செய்ய மாட்டான். மக்களுக்கு வாரை கொடுப்பான், தான தர்மம் செய்வான், நல்ல விஷயங்களுக்கு செலவழிப்பான், அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கொடுப்பது சந்தோஷமாக இருக்கும், எடுப்பதல்ல, கொடுப்பது சந்தோஷமாக. இப்படி தொடராக சொல்லிட்டு கொண்டு அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போறான், 10 சிபத்துகளை சொல்கிறான். சொல்லிட்டு கடைசியில உலாஇகஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் சொர்க்கத்துடைய அனந்தரக்காரர். எனவே சகோதரர்களே, தொழுகை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, மிக முக்கியமான ஒரு அமல். நாங்களோட வாழ்க்கையில தொழுகை விட்டுறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. நோயாக இருந்தாலும் நின்று தொழையலாம், உட்கார்ந்து தொழையலாம், உட்கார்ந்து தொழையலாம், உட்கார்ந்து தொழில், உட்கார்ந்து தொழ முடியாது, படுத்து தொழ முடியும், படுத்து தொழ முடியாது, தூங்கிற வாக்கில படுத்துக்கொண்டு கண் சாடையின் மூலமாக தொழ முடியும். எனவே சகோதரர்களே, எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தொழுகையா, தொழுகைக்கு தடையாக ஆகிவிடக்கூடாது. குர்ஆன் எச்சரிக்கை செய்து, தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை குர்ஆன் எச்சரிக்கை செய்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். அவசரமா நீங்க ஜும்ஆ தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்க அவசரமாக தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கே சென்றுடுங்க. அதே தொடர்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், யாருக்கு இந்த அல்லாஹ்வுடைய திக்ரை தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் யாருடைய வியாபாரங்களும் துனியாவுடைய சோழிகளும் தடையாக இருக்கிறோ, பௌலாய் கோமுல் ஹாசிரூன், இவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நஷ்டவாளர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லு. நஷ்டவாளி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருமுறை மதீனாவுடைய தெருவில் சென்று கொண்டிருக்கிறார். மஸ்ஜிதுல் அதான் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய கடைகளை, தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை, தங்களுடைய வியாபார தட்டுகளை அப்படியே திறந்து போட்ட வண்ணமாக மஸ்ஜிதுக்கு விரைந்து சென்று விட்டார். இந்த காட்சியை பார்த்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை அவங்களுக்கு ஞாபகம் வருது. ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா يَخَافُونَ يَوْمًا تَتَخَلَّبُ فِيهِ الْقُلُوبُ وَالْأَبْصَارُ. இந்த ஆயத் இதுல என்ன, رِجَالُ لَا تُلْهِيهِمْ تِجَارَةٌ وَلَا بَيْعٌ. இதுல மனிதர்கள் அவங்க வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ துனியாவுடைய சோழிகள் அவர்களை அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய செலவழிப்பதை விட்டும் தடுத்து விடாது, இவர்கள் ஆகராவை பயப்படுகின்றார்கள் என்ற கருத்து பட வரக்கூடிய அந்த ஆயத்தை ஓடிட்டு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மனிதர்களை வர்ணித்துத்தான் இவர்களுடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்தை இறங்கியிருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன் என்று அந்த ஆயத்தை ஓடி சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷம். ஆக சகோதரர்களே, அல்லாஹ் இந்த தொழுகையில துனியா ஆகராவுடைய ரெண்டு லாபத்தையும் வச்சுக்கிறேன். ரெண்டு லாபத்தையும், மனிதனுடைய உடம்பு, உடம்பினுடைய பலம், மனிதனுடைய அறிவினுடைய பலம், இது ரெண்டும் சமமாக இருக்கும். இன்னைக்கு இத உலகளாவிய ரீதியில மனோ தத்துவ வைத்தியர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து பல பயிற்சிகளை மக்களுக்கு கொடுத்தான். உடம்பினுடைய சக்தி, அந்த அறிவினுடைய சக்தி சமமாக இருக்கும். ஆனா பல பயிற்சி செஞ்சும் அது சரி வரல. ஆனா இன்றைக்கு கடைசியில முடிவு செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழுகை இருக்குதே, இது மனிதனுடைய புத்தியையும் அவனுடைய உடம்பையும் சரியாக சமமாக வைத்திருக்கு. நிதானம் புராணத்தை சொல்லி குறிக்க ஐஃபா, மனிதன் பதட்டத்தோட படைப்படுது, கெடுதிவர் துக்கமான விஷயம் வந்தா பதறது, நலவு வந்தா தடுத்து கொள்றது, அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. சரியான சிந்தனை உள்ளவனாக, சரியான நிதானம் உள்ளவனாக இருப்பான். ஏன், சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். தொழுகை மட்டுமல்ல, இன்றைக்கு தொழுகைக்கு முன்னால செய்யக்கூடிய உபவை கூட. இந்தியாவை சேர்ந்த ஒரு டாக்டர் வைத்தியர், இந்து சகோதரர், இந்து மத சகோதரர், அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாரு, எந்த முஸ்லீம்கள் தொழுகைக்கு தங்களுடைய வணக்கத்திற்காக வேண்டி அஞ்சு நேரமும் ஒரு நாளைக்கு தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு முன்னால செய்யக்கூடிய அவர்கள் உது என்று சொல்லக்கூடிய அந்த உது இருக்குது, இது அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. யார் அவர்களுடைய காலம் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த தொழுகையுடைய நேரம் முதல் அவர்கள் கடைசி வரை இந்த விஷயத்தை பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன், அவர்கள் கழுகக்கூடிய முகமும் அவர்கள் அந்த சுத்தம் செய்யக்கூடிய கையும் காலும் மனிதனுக்கு எப்பையும் திறந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், இவைகளிலே அந்த செத்த கிருமிகள் ஒட்டிக்கொள்கிறதே, இவைகளை கழுகி சுத்தம் செய்யும் போது இவர்களிற்கு அதன் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள் குறைவாக இருக்கு. பல நீண்ட பல ஆராய்ச்சிகள் சுருக்கமாக சொல்கிறேன். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தொழுகையை மட்டுமல்ல தொழுகைக்கு முன்னால செய்யக்கூடிய உதுவையும் அல்லாஹ் சும்மா வீணாக்கல்ல, அதையும் எங்களுக்கு உலகத்தினுடைய லாபத்தை வச்சிருக்கிறான். கியாமத்தில் என்ன லாபம்? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒர்ரன் முஹஜ்ஜி, நாளைய கியாமத்து நாளையில நாங்க செய்யக்கூடிய உது முகம் பரலான உறுப்புகளை ஒன்றுதான், கை இரண்டு கைகளும், இந்த முகமும் இரண்டு கையும் நாளைய கயாமத்து நாளையில உபவு செய்த காரணத்தினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்பதாக நபி சொல்லலாம். இதை கொண்டு நபி சொல்லலாம் தன்னுடைய உம்மத்தை பிரித்தறிந்து கொள்வாங்க, நெருங்கி கொண்டிருக்கும், பிரகாசிக் கொண்டிருக்கும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, சுபவுடைய பஜருடைய தொழுகை இருக்குது, மிக முக்கியமான ஒரு தொழுகை. நாங்க எல்லாம் கோட்டை ஒரு அங்கதான், ஏ பிசினஸ் பண்ணி வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு ஒரு கூட்டம் டயர்டோட களைப்போட வந்து தூங்கி எழும்ப முடியாத நிர்பந்தம், அதனால எத்தனையோ பேருக்கு பஜர் இல்லாம போகுது சுபவுடைய தொழுகை. இன்னொரு கூட்டம், மிக அதிகமான கூட்டம், இந்த காலத்துல மிக விசேஷம், பாவமான தேவையில்லாத ஊர் பலாயிகள், முசீபத்துகள், மோசமான காட்சிகள், இவைகளை பார்த்து 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 இரவை கழிச்சு அந்திம நேரத்தில் தூங்குறது முடியாது. எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்க என்றால், அசருடைய நேரத்துக்கு பின்னால பாவமான காட்சிகள் எங்களால கண்டுபட்டால் எங்களுடைய பஜ்ருக்கும் எங்களுடைய தஹஜ்ஜுத்துக்கும் அது ஒரு அடியாக அமைந்து விடும், எழும்ப முடியாது, கஷ்டமா போய் ஈமான்ல விளையினவர் எழும்பலாம். உடம்பினுடைய பலம் அல்ல, ஈமானுடைய பலம், அடிபட்டு போவோம், பஜ்ருக்கு எழும்பேலா தஹஜ்ஜுத்துக்கு எழும்பேலா வைத்திடும். இரவு போலாவும் பாவத்தை பார்த்து தேவையில்லாத விஷயம், பிரயோஜனமான விஷயம் அண்டா, அது வேற. ஒரு மார்க்க சம்பந்தமா எப்பயாவது விழித்திருந்திருக்கிறோமா? சமூகத்தினுடைய ஒரு தேவைக்காக வேண்டி எப்பயாவது விழித்திருக்கிறோமா? ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு தேவையில்லாத விஷயங்களை நாங்க பாக்கிறது, தேவையில்லாத பேச்சுகளை பேசுறது, தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறது, அதுல ஈடுபட்டு பட்டு காலத்தையும் நேரத்தையும் கழித்து விட்டு கடைசி இரவுல தூங்குறோம், பஜிரும் இல்ல, காலையில எழும்புறது தொழிலுக்கு போறதுக்கு தான் எழும்புறோம். ஹதீஸ்ல எச்சரிக்கை வந்திருக்குது, இவர்கள் ஷைத்தானுடைய கொடியை சுமந்து கொண்டு பஜாருக்க செல்கிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் உடல் ஆரோக்கியமற்றவர்களாக அன்றைய நாள் கழிப்பார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திம்மத்தில் இருந்து நீங்கியவர்களாக இவர்களுடைய பட்டோலில் அல்லாஹ்வுடைய திம்மத்தில் இருக்க. அதே சில வருது, யார் பஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரோ ஃபஹுவஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு உறுதியானது இந்த தொழுகையை நிறைவேற்றினால் அவர்கள் சொர்க்கம் நுழைஞ்சே விட்டார்கள். நுழைய போற இல்ல, நாங்க நுழையத்தான் போறோம், ஆனா ஹதீஸ் சொல்லுது நுழைஞ்சிட்டாங்க, தலைய போல. சரி, எப்படி தொழுகிறது? ஏதாவது ஒரு நேரத்தில் தொழுது கொள்ளலாம், அப்படியா? எப்படி தொழுகிறது? தனியா தொழுகிறது, முறை வச்சு இமாம் ஜமாத்தோட தொழுகணும், ஆண்களாக இருந்தால் மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு எந்த காரணமும் இல்ல, பயம் அல்லது கடுமையான நோய். இது அல்லாத எந்த சந்தர்ப்பத்திலையும் இமாம் ஜமாத்துக்கோ மஸ்ஜிதுக்கோ வராம இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோட மிக இரக்கம், சொன்னாங்க நான் இந்த மஸ்ஜிதில இமாமத் செய்வதற்கு ஒருவரை பொறுப்பாக்கிவிட்டு இந்த மதினாவில் உள்ள வாலிபர்களை சேர்த்துட்டு யாரெல்லாம் நம்முடைய மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்கவில்லையோ அஞ்சு நேரமும் இவங்களோட வீடுகளை அவருடைய வீட்டோட சேர்த்து அவங்களை எரிக்க நாடுகிறேன். மிக எச்சரிக்கையான ஒரு வார்த்தை, எரிக்க நாடுகிறேன். உம்மத்தோட இறக்கம் உள்ளவங்க, உம்மத்துக்கான துவா கேட்கிறவங்க, உம்மத்துக்கான இஸ்திக்பார் செய்யறவங்க, நாளைய கயாமத்துல என்னுடைய உம்மத்து 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 என்று கவலைப்பட்டவங்க, கவலைப்படக்கூடியவங்க, சகராத்துல என்னுடைய உம்மத் என்று கவலைப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் குர்ஆன் சொல்லுது, முஃமின்களோட மிக இரக்கம் உள்ளவங்க, தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய சுய நலன்களை விட தன்னுடைய ஆரோக்கியத்தை விட முன்வைத்தவர்கள் உம்மத்த. அந்த நபி சொல்ற வார்த்தை என்ன, யாரு மஸ்ஜிதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சும் இமாம் ஜமாத்துக்கு வரலையோ வீட்டில இருக்கிறாங்களோ இவங்களோட வீடோட சொத்து பச்சோட இவங்களை சேர்த்து நெருப்புல போட்டு எரிக்கணும், விறக சேகரிச்சு எச்சரிக்கையான வார்த்தை. அதுக்கு பின்னால வந்து அமீருல் அதாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரு ஜக்காத்தையும் தொழுகையும் பெருக்கிறார்களோ அவர்களோட நான் யுத்தம் பெறுகிறான் செய்கிறேன். ஏன் பரான் அல்லாஹ் ஜக்காத்தையும் தொழுகையும் சேர்த்துத்தான் சொல்லி இருக்கிறான். அந்தளவுக்கு முக்கியமானது யுத்த பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னா எத்தனை பேரோட யுத்தம் செய்யும், எத்தனை பேரோட யுத்தம் செய்யும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஒரு ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வராங்க, நைட்டு வேலை வர்றாங்க, சரியான டயர்ட் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க, அப்போது ஒரு சஹாபியை நியமிக்கிறாங்க, நீங்க பொறுப்பாக இருந்துக்கோங்க எங்களை பஜ்ருக்கு எழுப்பாட்டோனும். அவர்களும் அந்த பயணத்துல வந்தவங்க, டயர்ட் களைப்பு இவங்களும் தூங்கிட்டாங்க. பஜ்ருடைய வேலையிலும் வராங்க, எழுந்தி பார்த்தா சூரியன் ஒளிச்சிட்டு மிச்சம் கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிய பார்த்து கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அஸாபனிமா அஸாபத், உங்களுக்கு என்னமோ அதுதான் எனக்கும் வந்துருச்சு, களைப்புல தூங்கிட்டேன் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தொழுகைக்கு தயாராகுங்கன்ட்டு சொன்னாங்க. இந்த வாதியில சைத்தானுடைய ஆதிக்கம் கூட, அதனால ஒடுவெடுத்துட்டு அடுத்த பகுதிக்கு போய் அங்க தொழுது கொள்வோம் என்றார். சகோதரர்களே, நம்முடைய வீடுகளிலே எவ்வளவு சைத்தானுடைய ஆதிக்கம் கூடி போச்சு, அதனால எங்களுக்கு இபாதத்துக்களுக்கு வீடுகள் தடையாக. அப்படி பார்த்தா நாங்கெல்லாம் வீடெல்லாம் விற்கும், எங்களை வீட்டை பத்தி யோசிக்கும். எத்தனையோ சகோதரர்கள் எங்களுடைய குழந்தைகள் மனைவிமார் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க, அங்கே சைத்தானுடைய ஆதிக்கம் கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்கள், மத்தியில் இன்னைக்கு விசாலமாகுது, வெறும் ஜும்மாவுக்கு மட்டுமல்ல, ஜும்மாவுக்கு மட்டுமல்ல, பெருநாள் தொழுகைக்கு மட்டுமல்ல, மத்தியில் விசாலமாக்கப்படுறது. அஞ்சு நேரம் தொழணும், அஞ்சு நேரம் தொழுவதற்காகவே. அஞ்சு நேரமும் ஆண்கள் வீடுகளில் இல்ல, மத்தியில வந்து தொழணும், இமாம் ஜமாத் பிந்தாம இமாம் ஜமாத்தோட தொழணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த மஸ்ஜிதுகள் உயிர்ப்பிக்கப்படும். நாங்க இமாம் ஜமாத்துக்கு வராம சிந்துறோமா, இமாம் ஜமாத்துக்கு வராம சிந்துறோமா? இத பத்தி என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்லுது, ஃபகலஃப மின் பாதி மஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாம் வத்தபவு ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கூன கய்யா இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன். இது குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றார், ஃபகலஃப மின் பாதி மஹல்ஃப், பின்னால ஒரு கூட்டம் ஒரு சமூகம் வருவாங்க, அல்லாஹு ஸலாம் தொழுகையை பாழாக்குவார்கள். தொழுகையை பாழாக்குவார், தொழுகை எப்படி பாழாக்கிறது, தொழுகை எப்படி பாழாக்கிறது? சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தாபி எங்களுடைய இமாம், லா யுஸல்லி ஸுஹ்ர ஹத்தா யாதியல் அஸர், அஸர ஸுஹ்ரை அஸர் வரைக்கும் மிட்படுத்துறது. எத்தனையோ வியாபாரிகள், எத்தனை தொழிற்சாலை எங்களை வேலை வெட்டிகள் இருந்துட்டு நினைக்கிறது, டைம் இருக்குத்தானே, டைம் இருக்குத்தானே, பார்த்தா அசர் ஆயிடுச்சு. அசர் தொழ மாறிவிட்டானே, கடையை மூடிட்டு போய் தொழுவோமே போச்சு, சேர்த்து தொழுதுவான், சேர்த்துக்கு தொழுவான். இதுதான் தொழுகையை பாழாக்குறது.
மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுறது, அல்லாஹ் பெரியவன், நாங்க சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொழில் பெருசு சொல்லுங்க உம்மத்துக்கு, நீங்களும் உறுதியாக இருங்க, நாங்க உணவு தார, நாங்க உங்கள்ட்ட உணவு கேட்கல, நாங்க சொல்கிறோம் இந்த கடையை மூடிட்டு போனா புகத்துல மணி வராது, என்னே கஷ்டமா பேசிடும், தொலை இயலாது. ரப்ப சொல்கிறான் தொழுங்க, நாங்க இருந்துகிட்டாரோம் முழு நேரமும் அஞ்சு நேரம் உருக போறோம், ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் உருக போறோம், குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் கொடுக்கறோம், கூடினா பத்து நிமிஷம். ஒரு பள்ளியில ஒரு இமாம் வந்த பஜ்ர தொழுகைய வெள்ளிக்கிழமை சஜதா ஓதணும் என்றாம், சஜதா கொஞ்சம் நீட்டி ஓதிட்டாராம், இருபத்தேழு நிமிஷம் பேசாம், அடுத்து தொழுது சலாம் கொடுத்து துவா முடிய ரெஸ்டி வந்து சொன்னாராம், அதரத் வீட்டுக்கு போங்க. என்ன அதரத்? இது நடந்தது கொழும்பு சூழல் உள்ள ஒரு மஸ்ஜிதுல. இரண்டு மாசத்துக்கு முன்னால எங்கட மஸ்ஜிதுக்கு ஜுமாவுக்கு வந்த ஒரு இமாம் சொன்ன விஷயம், கூட்டினாலும் ஆபத்து குறைஞ்சுதான் சொல்லும், சுருக்கமா தான் சொல்லும், ஆனா அப்படி கூட்டினாலும் இன்றைக்கு சகிச்சு கொள்றோம். இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ரிப்போர்ட் வந்துச்சு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் நிதி தொழிச்சுட்டான். நபியத்தில் வந்தது கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபத்தானோ நந்தையாமா, என்ன உம்மத்தில் ஃபித்னா உண்டாக்கு யா ரசூலுல்லாஹ், நீங்க தொழிச்ச மாதிரி தான் நான் தொழிச்சேன், வேற ஒன்றும் கூட்ட அப்படின்னா அப்படி தொழில். சகோதரர்களே, தொழுக, நாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, அப்படி வியாபாரங்களை தொழிலை விட்டுட்டு போனா எங்களுக்கு யாரு தாரன்ற சிந்தனை இருக்குது. ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், தொழிலை நிலைநாட்டுங்க, நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் தாரது, நான் உங்கள்ட்ட ரிஸ்க் கேட்கல, அங்க சகோதரர்களே தொழுகை பாழாக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இவர்கள் மனோ இச்சையை பின்பற்றாங்க, இவர்களுடைய முடிவு என்று சொல்லக்கூடிய நரகம் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இதைத்தான் சந்திப்பான், இதை சந்திப்பான். இது குர்ஆனுடைய ஆயத்து, வேறங்கே நான் போகல, குர்ஆனுடைய ஆயத்து. இல்லாமன் தாப வ ஆமனவானி தௌபா செய்யும், தொழுகை பிற்படுத்துகிற ஒரு நிலைமை எங்கள்கிட்ட இருக்குதா, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், இதுக்கு தௌபா வேறையா செய்யணும். சில உலமாக்கள் பெரும்பாவத்தில் எழுதியிருக்கிறார், விபச்சாரம் களவெடுக்கிறது, இது போன்ற பெரும்பாவம் இருக்குது, இது போல ஒன்றுதான் அது கபா இறந்த கிரந்தத்தில் இத இந்த ஆயத்தை வச்சு உலமாக்கள் விளங்கப்படுத்திக்கிறாங்க. இது பெரும்பாவத்தில் ஒன்று, நாம் தொழுகையை பிற்படுத்துவது, பிற்படுத்து தொழுவரம் தான், ஆனா பிற்படுத்து, ஆனா பிற்படுத்து. இன்னும் எச்சரிக்கை வந்திருக்குது, ஜமாத்தை விடக்கூடியவங்க தொழுவராங்க, ஜமாத் இல்ல, இமாம் ஜமாத் இல்ல, இமாம் ஜமாத்துக்கு வராதவங்க, சமூகம் அளிக்காதவங்க. ஏற்கனவே எச்சரிக்கையை சொன்னேன், நபி அவர்கள் சொன்னது, இமாம் ஜமாத்துக்கு வராம வீடுகள் எரிக்கிறவங்கட வீடுகளை விறகு கொண்டு போட்டு நெருப்பால எரிச்சு நாசமாக்க விரும்புகிறேன். ஏன் இமாம் ஜமாத்துக்கு வரல? அதேபோல குர்ஆன் சொல்லுதோ, நாளைக்கு அல்லாஹ்வுடைய சாக் என்ற ஜோதி வெளியாகும், இந்த நேரத்தில் சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் அடியார்களுக்கு அழைப்பு விடுப்பான். அந்த நேரத்தில் சில பேர் சுஜூது செய்ய முடியாமல் ஹதீஸில் வரையில் பலகையை போன்றாகிவிடும், அவர்களுடைய முதுகுகள் முதுகுகள் பலகை போன்றாகிவிடும், சுஜூது செய்ய அல்லாஹ்வுக்கோ அவர்களுடைய குனிய முடியாமல் போய்விடும், குனிய முடியாமல். இவர்கள் யார்? அந்த குர்ஆன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், உலகத்துல இவர்கள் சுகதேகிகளாக இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் சுஜூத் செய்வதற்கு இமாம் ஜமாத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இமாம் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்காதவர்கள், இமாம் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்காதவர்கள். எனவே சகோதரர்கள், இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகள் குர்ஆன் அல்லாஹ் இந்த தொழுகையை வச்சு சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், சுருக்கமாக நாங்க ஆரம்பத்தில் மதரசாக்கள் படிக்கிறதான் தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். சாவி, சாவி இல்லாட்டி உள்ளுக போயிடலாம், சாவி இல்லாட்டி உள்ளுக போயிடலாம், உடஞ்ச சாவியை போட்டும் கதவை திறக்கலாம். எனவே நல்ல சாவியா இருக்கணும் எங்களோட சாவி எல்லாம், சொர்க்கத்துக்கு போற சாவி தொழுகை. எனவே சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் தொழுகை எடுக்கணும். தொழுகை பத்தி இமாம்கள் எந்த அளவு கண்டால், பல இமாம்கள், நாலு இமாம்களும் பல கருத்து. சில பேர் சொல்றாங்க தொலாட்டி அவன் இன்கார் செய்யறானா மறுக்கிறானா, தலையே எடுத்து போறோம். வலாயுதுபலும் பீமகாமியர்கள் முஸ்லிமின், முஸ்லீம்களுடைய மையவாடியில கூட அடக்க கூடாது, மையவாடியில கூட. அதுல சுமர் ரலி அல்லாஹு அன் தன்னுடைய வாழ்நாள்ல உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் அலா அஸ்ஸலா, யார் தொழுகையை பாழாக்கிறானோ இவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே இல்லை. அதுல சுமர் ரலி அல்லாஹு அன் அவர்களுக்கு ஒரு அடிமை குத்தி தான் ஜனாதிபதியாக இருக்கும் போது இடுப்புல, அதாவது வயிற்றுல குத்தப்பட்டு சக்கராத்துடைய நிலைமை இருக்கிறாங்க. இவர்களுக்கு சொல்லப்பட்டது அமீரல் முஃமினீன் தொழுகையில நேரம் வந்துச்சு, சொன்னாங்க என்னை எழுமி நிப்பாட்டுங்க, நான் தொழணும், ஏனென்றால் யார் தொழலையோ அவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக உயிரோடு இருக்கும் போதும் சொன்னார்கள். சக்கராத்துடைய நிலைமையிலும் அவருடைய வாயில இதே தான் வந்தது. அவருடைய துஆ ஒன்று இருந்துச்சு, யா அல்லாஹ் என்னை அல்லாஹ்வுடைய நபி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பூமியிலேயே வபாத்தாக்குவாயாக, உன்னுடைய பாதையில் வபாத்தாக்குவாயாக என்ற துஆ கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க. தொழுகையிலே குத்தப்பட்டு ஷஹீதாகும். எனவே சகோதரர்களே, நாம் நம்முடைய சமூகத்தை தொழுகை உள்ளவர்களாக பழக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், மக்தபுடைய அந்த சிஸ்டம், அந்த முறை இருக்குது. நாங்க மக்தபுல உலமாக்கள் மஸ்ஜிதுல சின்ன வயசுல இருந்து சொல பழக்கிறது, பொது செய்ய பழக்கிறது. மாஷா அல்லாஹ், வாப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலை உலமாக்கள் இன்று மஸ்ஜிதுகளில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே ஒரு கொட்டாசியாக நாங்க அந்த பிள்ளைகளை ஏவதும், எங்களது எந்த காரணத்தை கொண்டு தொழுகை பாழாக்கிட, ஏன்னா அல்லாஹ் சுபான தாலா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்க இருக்கும் முன்னால தொழுகையுடைய விஷயத்துல என்னென்ன குறைபாடோடு இருந்தோமோ, பிந்தி தொழுவதோ அல்லது இமாம் ஜமாத்தை விடுவதோ அல்லது அதை விட்டுவிட்டு ஏனைய துன்யாவுடைய விஷயங்களில் ஈடுபடுவதோ, அப்படிப்பட்ட குறைகளை எங்களை விட்டும் பாதுகாத்து அழகான முறையில இமாம் ஜமாத்தோட ஐந்து நேர தொழுகையும் அழகான முறையில நிறைவேற்றக்கூடிய நல் உள்ளம் கொண்ட மொமின்களாக அல்லாஹ் சுபானு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையில பக்குவத்தை தந்துருவாயாக, எங்களுடைய தொழுகையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து விடுவாயாக, எங்களுடைய சந்தையிலையும் தொழுகை உள்ளவர்களாக ஆக்கி விடுவாயாக. தொழுகையின் மூலமாக எங்களுடைய கண் குளிர்ச்சிகளை யா அல்லாஹ் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், தொழுகையின் மூலமாக உன்னிடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், தொழுகையில் பக்குவத்தை தந்துருவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, எங்களுடைய அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தின் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கும் என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ யா அல்லாஹ், அவைகளை தவிடுபடியாக ஆக்கிவிடுவாயாக. அந்த சதித்திட்டங்கள் தீட்டுவதற்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்பை தந்தல்வாயாக, என்னுடைய மார்க்கத்தை நீ பாதுகாத்தல்வாயாக, நீ பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றாய் யா அல்லாஹ். எனவே மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக எங்களுடைய வார்த்தையின் மூலமாக, எங்களுடைய எழுத்துகளின் மூலமாக, எங்களுடைய இபாதத்தின் மூலமாக உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக எங்களை ஆக்குவல்வாயாக.